السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله مولانا العظيم. وقال ايضا اما بنعمه ربك فحدث. وقال تعالى هو الذي ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم كل امتي يدخلون الجنه الا من ابى. قيل من يأبى يا رسول الله؟ قال من أتاني دخل الجنة ومن أساني فقد أبى، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வை நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையில் சந்தித்த ஏராளமான நிகழ்வுகள் நமக்கு என்றென்றும் படிப்பினையாக அமைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்நாளில் தனிப்பட்ட கூட்டு வாழ்க்கையில் சமூக ஒரு உம்மத்துடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல வகையான நிலைமைகளை நபி அவர்கள் கண்டிருக்கிறார்கள், சந்தித்திருக்கிறார்கள், அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதை மிக சிறப்பாக அவர்கள் அதற்கு முகம் கொடுத்து இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். நான் ஓதிய குர்ஆனுடைய திருவசனம், அதிலும் குறிப்பாக அல்லாஹு தஆலா சூரத்துல் கௌசர் என்ற ஒரு சூரத்தை மிக சுருக்கமான சூரத்தாக அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். அநேகமாக நம்மில் எல்லோருக்கும் பாடமான குர்ஆனுடைய மிக உள்ளடக்கமான சுருக்கமான ஒரு சூராவாக இந்த சூரா அமைந்திருக்கிறது. இதில் நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார். உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பல சந்தர்ப்பங்களில் பல சோதனைகளை நாம் சந்திக்க இருக்கிறோம், சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், சந்தித்து முடித்து விட்டோம். இதற்கு பின்னாலும் சந்திக்க தான் போகிறோம். குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, அலிஃப் லாம் மீம் அஹ்ஸிப அன்னாஸ் யுத்ரகு வயகுலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாம் ஈமான் கொண்டோம் என்று சொன்னதற்கு பிறகு சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் எண்ணுகிறார்களா என்று அல்லாஹு தஆலா நிச்சயமாக உறுதியாக சோதிக்க தான் போகிறார். கண்ணியமானவர்களே, அந்த நேரங்களை நாம் எப்படி முகம் கொடுக்க வேண்டும், சந்திக்க வேண்டும், எப்படி நாம் அந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சூரா நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது. மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் 22 வயதில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்தார்கள். அந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு ஜைனப், ருக்கையா, உம்மு குல்தூம், ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹுன்ன அல்லாஹ் ஆண் அல்லாத பெண் குழந்தைகளை பாக்கியமாக கொடுத்தான். அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுத்தான். அவர்கள் மரணித்து விட்டார்கள். நபி அவர்களுடைய ஆண் குழந்தைகள் மரணத்தை ஆஸ் இப்னு வாயில் என்ற ஒரு காஃபிர், அவர் தவறாக கிண்டலாக நபி அவர்களை நோவிக்கும் விதத்தில் அவர் பேசினார். முகம்மத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அவருக்கு ஆண் பாக்கியம் ஏதும் கிடையாது, அதனால் அவருடைய மார்க்கம் உலகத்தில் எங்குமே அது பரவ மாட்டாது என்பதாக மிக நிந்திக்கும் வார்த்தைகளில் ஆசிப்னு வாயில் என்பவர், சிலருக்கு ஆசிப்னு வாயில் என்று சொல்லும் பொழுது இது முதல் முறையாக கேட்பது போல தென்படும். கண்ணியமானவர்களே, நபி அவர்களை நிந்தித்த அந்த மனிதனுக்கு தான் அல்லாஹ் குர்ஆனுடைய இந்த சூரத்தை இறக்கி வைத்து நபி அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னான். இன்ன ஷானி அகஹுவல் அப்தர், நபியே யார் உங்களை குறை சொன்னானோ அவன்தான் ஆண் சந்ததியற்றவன், அவன்தான் அந்த பாக்கியமற்றவன் என்று அல்லாவே அதுக்கு பதில் கொடுத்தான். சில சந்தர்ப்பங்களில் நாங்க பதில் கொடுக்க வேண்டியிருக்கும், சில சந்தர்ப்பங்களில் அல்லாவுக்கு பதில் கொடுக்க வேண்டியிருக்கும். நாம் மௌனமாக இருப்பதே அது அல்லாஹ்வுடைய பதில் வருவதற்கு காரணமாக அமையும் என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கேட்கும் கேள்விக்கும் செய்யும் செயலுக்கும் எந்த நேரமும் பதில் கொடுக்க வேண்டும் என்பதே கட்டாயம் கிடையாது. மார்க்கம் அப்படி வலியுறுத்தவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் நபி அவர்கள் பதிலளிக்கவில்லை. எல்லா முரட்டுத்தனமான, எல்லா அநாகரிகமான, எல்லா விதமான அநியாயங்களுக்கும் நபி அவர்கள் பதில் கொடுக்க போகவும் இல்லை. அவர்களுடைய அமைதி, அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய நிதானம், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் கையேந்துவதே அதே பதிலாகவும் அதே தீர்க்கமான முடிவாகவும் அமைந்தது என்பதை இங்கு மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒரு தூதாக நாம் இதை சொல்லி வைக்க விரும்புகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது மக்கத்தில் நடந்த நிகழ்வு. சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அநியாயங்கள் அட்டூழியங்கள் நடப்பது என்பது உலகத்தில் அது எங்கும் புதிதானதல்ல, உலகத்தில் எங்கும் புதிதானதல்ல. சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கத்து மக்களுக்கு தர விதவிதமான நோவினைகள் துன்பங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த முறையை தான் சிறுபான்மை சமூகம் உலகத்தில் எங்கிருந்தாலும் அதை படிப்பனையாக எடுத்து வாழ்க்கையில் அமல் செய்வார்கள் என்றால் நிச்சயமாக அது ஈரேற்றத்துக்கும் வெற்றிக்கும் காரணமாக அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹ்வுக்கு நெருக்கமான பாத்திரமான அல்லாஹ் நாளை கியாமத்து நாளையில் சொர்க்கத்துக்கு 120 சஃப்புகளை அமைத்திருக்கக்கூடிய நேரத்தில் இறுதியாக வந்த முத்திரையாக வந்த கிரீடமாக வந்த மதீனத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சொத்தாக அனுப்பிய அல்லாஹ் முத்திரையாக முத்திரையிட்டு அனுப்பிய தனக்கு மிக நேசமான இறுதி நபியாக அனுப்பிய அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 80 சஃப்புகளாக, அவர்களுடைய உம்மத்துகளை 80 சஃப்புகளாக ஆக்கப் போகிறான் என்பதாக சஹியான ஹதீஸ்களில் பதிவாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள். இறுதியாக வந்தாலும் அவர்கள் முதல் முதலாக சொர்க்கத்துக்கு நுழையக்கூடியவர்கள். இறுதியாக வந்தாலும் உலகத்துக்கு வந்த அனைத்து சோதனையையும் அவர்கள் முகம் கொடுத்து விட்டு சென்றவர்கள். அந்த அடிப்படையில் இது ஒரு சம்பவம், குர்ஆனுடைய ஒரு சூரத்து. 1400 வருடங்களுக்கு முன்பு அல்லாஹு தஆலா இறக்கி வைத்த இந்த கலாம், இந்த கலாமுடைய 114 சூராக்களில் அது லட்சக்கணக்கான படிப்பினை இருக்கிறது. நான் இந்த இடத்தில் எடுத்துக்கொண்ட சூரத்துல் கௌசர் என்ற ஒரு சிறிய சூரா, இந்த சூராவுடைய படிப்பினை அது ஏராளமாக இருக்கிறது. அதனுடைய பின்னணி, அது இறங்குவதற்குரிய காரணம், அந்த மக்கள் பட்ட கஷ்டம், நபி அவர்களுக்கு இருந்த கவலை, ஒருவரை பார்த்து அது இறுதி நபி என்று சொல்லக்கூடிய அந்த நபியை பார்த்து உனக்கு ஆண் புள்ள இல்லையே, உனக்கு ஆண் சந்ததி இல்லையே, உன்னை தீன் உலகத்தில் பரவமாட்டாது என்று கிண்டலாகவும் நோவினை செய்யக்கூடிய வார்த்தையாகவும் சொல்லும் பொழுது உள்ளத்தில் எவ்வளவு கவலையாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்ன பதில், வரஃபா அனா லக்க திக்ர, உங்களுடைய பெயரை நாம் உயர்த்திருக்கிறோம். வரஃபா அனா லக்க திக்ர, அல்லாஹு தஆலா நபி அவர்களை உயர்த்திருக்கிறார், நபி அவர்களுடைய பெயரை உயர்த்திருக்கிறார். நபி அவர்களை அல்லாஹ் எல்லா வகையிலும், ஒரு கிறிஸ்தவர் எழுதிய த 100 என்ற அந்த புத்தகத்தில் அவருக்கே மனம் விரும்பவில்லை, அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தும் கூட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அவர் முதலிடத்தில் கொண்டு வந்தார். கண்ணியமானவர்களே, அவர் சொல்கிறார், நான் ஒரு கிறிஸ்தவராக இருந்தும் ஜீசஸை எனக்கு முதலாவது கொண்டு வர முடியவில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இந்த 100 பேரிலும் நான் முதலிடத்தை கொடுக்கிறேன் என்பதாக ஒரு காஃபிருடைய உள்ளம் கூட நேர்மையாக சிந்திக்கும் பொழுது இப்படிதான் அல்லாஹு தஆலா சிந்திக்க வைத்திருக்கிறார். அதனால் காஃபிர்களில் மிக குரோதமான அந்த காலத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் அரசர்கள், நிரக்கல் கிஸ்ரா போன்ற அரசர்கள், அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு இக்காலத்திலும் எக்காலத்திலும் படிப்பினையாக இருக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மல்லா அவர்களுடைய சஹீஹ் புகாரியை எடுத்து படிங்கள். அதனுடைய முதல் பாகத்தில் 6வது 7வது ஹதீஸை தொடர்ந்து பாருங்கள். இமாம் புகாரி அவர்கள் பாபு பதில் வகை வகையுடைய ஆரம்பம் என்ற அந்த ஹதீஸில் ஆறாவது அல்லது ஏழாவது எண்ணிக்கையாக இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களுடைய அந்த சம்பவத்தை அந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு சிறிய சஹாபியாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த அந்த ஹதீஸ் மிக மிக தெளிவாக சஹீஹ் புகாரியில் 10 இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முதலிடம்தான் சஹீஹ் புகாரியுடைய ஆறாவது ஹதீஸாக அல்லது ஏழாவது ஹதீஸாக எண்ணிக்கையை நான் சொல்கிறது. காரணம், ஹதீஸுடைய எண்ணிக்கையில் மொழிபெயர்ப்புகளில் 2 ஹதீஸ்களை அவர்கள் எண்ணிக்கையை அவர்கள் வித்தியாசமாக எடுத்திருக்கிறார்கள். 6 அல்லது 7வது ஹதீஸில் இந்த ஹதீஸ் ஹிரக்கலுடைய சம்பவம் பதிவாக இருக்கிறது. இன்றைய பெரிய வல்லரசுகளை போன்று ஒரு வல்லரசாக இருந்ததுதான் அன்றைய காலத்து ஹிரக்கல் மன்னன். அந்த ஹிரக்கல் மன்னனுக்கு நபி அவர்கள் தூதை அனுப்பினார்கள், தீனுடைய தூதை அனுப்பினார்கள். அது வேதத்தை சுமந்த கிறிஸ்தவ யூதர்களுடைய ஆட்சியாக இருந்தது. அவர்களுக்கு நபி அவர்கள் கொடுத்த அந்த கடிதத்தை படித்துவிட்டு மனம் விரும்பியது ஏற்றுக்கொண்டான். உள்ளத்தால் விரும்புகிறான் தீனில் நுழைந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அவனுடைய ஆட்சி, அவனுடைய பலம், அது அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்தது. அதனால் அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால் அவனுடைய முடிவு மிக மோசமாக முடிகிறது. அவருடைய அந்த சம்பவத்தை நீங்கள் படிக்கலாம். மிக விவரமாக வந்திருக்கிறது சகோதரர்களே. மன்னர்கள் இப்படிதான் நடந்து கொள்வார்கள். அவர் அவருடைய பாதரிகளை அழைத்து தன்னுடைய அந்த அரண்மனையை கதவுகள் எல்லாம் அடைத்துவிட்டு அந்த அதனுடைய சாவிகள் எல்லாம் தன் கையில வைத்துக் கொண்டு உரையாடுகிறார், பேசுகிறார். யாருடன்? அந்த பாதர்களுடன், அந்த பிஷப்ஸுடன், அங்கிருந்த அவர்களுடன் உரையாடுகிறார், மத தலைவர்களுடன் உரையாடுகிறார். முகம்மதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா என்றெல்லாம் பேசும் பொழுது அவர்களுக்கு கோபம் ஆத்திரம் வந்தது. எல்லோரும் இங்கிருந்து நாம் வெளியே போய் மக்களுக்கு சொல்லிவிடுவோம், இந்த அரசன் மதம் மாறிவிட்டான் என்று வெளியே ஓடினார்கள். கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. இதுதான் ஹிரக்கல் மன்னனுடைய அந்த நுணுக்க தந்திரமாக இருந்தது. அவனுடைய 10 கேள்விகள் அந்த அந்த ஹதீஸில் மிக விவரமாக வந்திருக்கிறது. அபூ சுஃபியான் அவர்கள் ரதியல்லானவர்கள் சஹாபியாகுவதற்கு முன்பு அவர்களிடத்தில் அந்த ஹிரக்கல் மன்னன் கேட்ட நீண்ட கேள்விகள், 10 கேள்விகள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகளை படித்து பாருங்கள் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே. ஹல் யஸீதூன் அவ் யன்குசூன், அவர்கள் அதிகரிக்கிறார்களா கூடுகிறார்களா? இல்லை, அதிகரிக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியை விரும்புகிறார்களா? அவர்கள் ஆட்சியை விரும்பவில்லை. அவர்களுடைய இஸ்லாத்தை தீனை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் மதல் மாறி போகிறார்களா என்று பல கேள்விகள் அங்கு கேட்கப்படுகிறது. ஆனால் இவர்களுடைய மூதாதையர்கள் யாரும் இப்படி ஆட்சியை விரும்பக்கூடியவர்கள் இருந்தார்களா? எல்லோருக்கும் பதில் சொன்னதற்கு பிறகு அந்த ஹிரக்கல் நாட்டு மன்னன் சொல்கிறான், இந்த முகம்மதுடைய காலை நான் கலம்ப விரும்புகிறேன், இவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இவருடைய தீனை பற்றி நான் படித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு இன்று இந்த தீனை, இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. மன அணி முழுக்கி என்னுடைய ஆட்சி, என்னுடைய பணம், என்னுடைய கௌரவம், என்னுடைய கண்ணியம். கண்ணியமானவர்களே, இது ஒரு விதம். இதை ஹிரக்கல் மன்னனுக்கு நடந்தது. இமாம் புகாரி அவர்கள் அந்த ஹதீஸை முடிக்கும் பொழுது அவர்கள் முடிக்கிறார்கள், அவன் ஒரு குஃபரில், அவன் ஒரு இஸ்லாத்தை புரிந்தும், தன்னுடைய தகப்பன் குழந்தையை அறிவது போன்றே. குழந்தைக்கு தகப்பன்ல சந்தேகம் இருக்கலாம், தகப்பனுக்கு குழந்தையில சந்தேகம் இருக்க முடியாது. குர்ஆன் அப்படிதான் சொல்கிறது, குழந்தையை அறிந்தது போன்றே. யாரிபூனஹு கமா யாரிபூன அபனாஹும், பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை அறிவதை போன்றே. நபி அவர்கள் நபிகள் தான் என்று அறிந்திருந்தார்கள், அப்படி இருந்தும் நிராகரிக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் பேசுகிறது. அந்த ஹிரக்கல் புரிந்திருந்தான், ஆனால் நிராகரித்து விட்டான். இமாம் புகாரி சொல்கிறார்கள், அந்த குஃபரில் தன்னுடைய பணம், தன்னுடைய ஆட்சி, தனக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், இதெல்லாம் மனிதனை அநியாயம் செய்ய தூண்டுகிறது, மனிதனை அநியாயக்காரனாக்குகிறது. மனிதன் அநியாயம் செய்கிறான், ஏன்? தனக்கு இருக்கக்கூடிய அந்த அழகின் காரணத்தினால், தனக்கு இருக்கும் அந்த பணத்தின் காரணத்தினால், தனக்கு இருக்கும் அந்த செல்வாக்கின் காரணத்தினால், தனக்கு இருக்கும் ஆயுத பலத்தின் காரணத்தினால், தனக்கு இருக்கும் உலகத்துடைய வசதிகள் காரணத்தினால், மனிதனுடைய மமதை அவனை அப்படி செய்ய தூண்டுகிறது. இதுதான் காரூனும் செய்தான், இதுதான் ஃபிரௌனும் செய்தான், இதுதான் நம்ருதும் செய்தான், இதுதான் அபூ ஜஹலும் செய்தான், இதுதான் உலகத்தில் உள்ள பெரும் பெரும் அரசர்கள் செய்தார்கள். அவர்களுடைய முடிவை அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கி இருக்கிறான். உலகத்தில் யாரும் அப்படி இருந்தாலும் அவர்களுடைய முடிவு அப்படித்தான் ஆக போகிறது. இது நிரந்தரமான முடிவு, இதுதான் உலகத்துடைய சட்டம். அல்லாஹ் அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு அவகாசத்தையும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்கிறான். மேலான சகோதரர்களே, படிப்பினை பெற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களுக்கு அது வெற்றியாக அமையும். அவர்கள் அதில் மாற்றம் செய்யும் பொழுது அவர்கள் அதை நிச்சயமாக அனுபவித்துதான் ஆகுவார்கள். இரண்டு கடிதத்தை நபியவர்கள் எழுதினார்கள். ஒன்று கிஸ்ராவுக்கு எழுதினார்கள், ஒன்று ஹிரக்கலுக்கு எழுதினார்கள். கிஸ்ரா என்பது ஈரான் நாட்டு மன்னர், ஹிரக்கல் என்பது ரோம் நாட்டு மன்னர். ரோம் நாட்டு மன்னர்கள் வேதமுடையவர்கள், அவர்கள் அல்லாஹ் ரசூலை அல்லாவையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். ஈசா மூசா, மோசஸ் அண்ட் ஜீசஸ், இது அவர்களுடைய பைபிள், அவர்கள் ஏற்றுக்கொண்டது. அல்லாஹு தஆலா ذلك مثلهم في التوراة ومثلهم في الانجيل சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய உதாரணத்தை நாம் தௌராத்திலும் இன்ஜீலிலும் ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் அவர்களுடைய பைபிளில் தான் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறோம் என்று குர்ஆன் இதை பற்றி சொல்கிறது. குர்ஆன் சஹாபாக்களை வர்ணித்திருக்கிறது. எதில் குர்ஆன் சொல்கிறது? நாம் இவர்களுடைய உதாரணத்தை, சஹாபாக்கள் யார் என்பதை. பைத்துல் முக்கத்தஸை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கைப்பற்ற போன நேரத்தில் அங்கிருந்த அந்த ஃபாதரி சாவியை தூக்கி வீசினார் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. உங்களை பற்றி நான் பைபிளில் படித்திருக்கிறேன், இதோ உங்களுக்கு தான் நான் சாவியை தர வேண்டும் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களை பற்றி குர்ஆன் சொல்லியிருக்கிறது, சஹாபாக்களை பற்றி குர்ஆன் பைபிளிலும் சொல்லியிருக்கிறது என்பதை குர்ஆன் மிக உறுதிப்படுத்துகிறது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியில் இது நடந்த சம்பவம் மிக தெளிவாக இருந்தது. அபூபைதா ரலியல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த அந்த பேச்சுவார்த்தையில் இறுதியாக அவர்கள் கீழே இருக்க, அபூபைதா அவர்கள் மேலே இருக்க, அவர்கள் செருப்பையும் கையில தூக்கி கொண்டு நடக்க, கலீபாவாக வரக்கூடியவர் இப்படிதான் வருவார் என்பதை பைபிள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வரலாறை அங்கே அந்த ஃபாதரை கண்டு சாவியை கொடுத்துவிட்டு அவர் அந்த பைத்துல் முக்கத்தஸை காலியாக்கிவிட்டு போய்விட்டார். அமைதியாக கைப்பற்றினார்கள், வெற்றிகரமாக கைப்பற்றினார்கள். உலகத்தில சமாதானமும் நீதும் இப்படிதான் அமைய வேண்டும் என்பதை உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சியின் மூலமாக செய்து காண்பித்தார்கள். இன்றும் உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டு தொகுப்பில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய, சமீபத்தில் கத்தருடைய நாட்டில் வெளியாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியை பற்றி ஆங்கிலம் படித்தவர்கள் கட்டாயம் அதை படிக்க வேண்டும். மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்பதை, அவர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது. மேலான சகோதரர்களே, குழந்தை அழுகிறது, அவர் அழுகிறார்கள். தாய் அழுகிறது, அவர் அழுகிறார்கள். விதவை அழுகிறது, அவர் அழுகிறார்கள். இதுதான் ஆட்சி செய்வர்களுடைய அந்த பண்பாடாக இருக்கும், இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். குழந்தை அழும் பொழுது ஏன் உமர் அழுக வேண்டும்? உமருக்கு ஆகிறத்துடைய கவலையாக இருக்கிறது. ஏம்மா இந்த குழந்தை அழுக வைக்கிறான்? தாயை ஏசின நேரத்துல தாய் திருப்பி சொன்ன என்ன தெரியுமா? நான் அழுக வைக்கல, உமர் தான் அழுக வச்சிருக்கிறான். கேட்டான் அந்த தாய் கிட்ட, ஏன் உமர் அழுக வச்சிருக்கிறார் என்று சொல்லி அந்த தாய் சொன்னா, ஏண்ட புள்ள, ஏன் எத்தீமாக இருச்சு, ஏண்ட புள்ள அனாதையாக இருச்சு. இந்த புள்ள அனாதையாகிறதுக்கு காரணம், என் கணவன் அல்லாட பாதையில போய் ஷஹீதாகிட்டார், நான் விதவை ஆகிட்டேன், குழந்தை அனாதையாக இருச்சு, எங்களை பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எங்களை கேட்கிறோம் பார்ப்போர் யாரும் இல்லை, நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். உமர் சொல்றார் ஒரு சட்டம், என்ன சட்டம்? புள்ள பால் குடிச்சால்தான் அப்படின்னா, ரெண்டு வருஷம் போய் பால் குடிக்கிறத விட்டால்தான் பைத்துல் மால்ல இருந்து பணம் கிடைக்கும் என்று உமர் சொல்கிறார். அப்படின்னா எனக்கு குடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அந்த குழந்தைக்கு குடிக்க பால் இல்ல, என்ன பராமரிக்கிறதுக்கு கணவன் இல்ல, பைத்துல் மால் தானே என்ன பொறுப்பெடுக்கணும், அதுக்கு பொறுப்பாக இருக்கிறது உமர் தானே, உமர் தான் இந்த புள்ளட அழுகைக்கு பதில் சொல்லணும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அன்று அந்த சட்டத்தையே மாற்றினார்கள். சொன்னார், இதுக்கு பிறகு உமர் உடைய இந்த ஆட்சியில் ஒருவர் அல்லாத பாதையில் போய் மரணித்தால் அந்த அந்த குடும்பத்தை பைத்துல் மால் உடனே பொறுப்பெடுக்கும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அந்த ஹதரத் உமருடன் சேர்ந்து வந்த வேலைக்காரர் அஸ்லமாக இருக்கும், அவர் சொல்கிறார், நீங்க என்னத்துக்கு தூக்குறீங்க, நான் தூக்குறனே இத என்று சொன்ன நேரத்துல உமர் சொன்னார்கள், ஏன் ஆகரத்துடைய தந்தனைய உன்னால தூக்க முடியாது, நான் தான் தூக்க வேண்டி வரும், நான் ஆட்சியில் இருக்கிறதுனால் அல்லாவுக்கு நான் தான் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு சொன்னார்கள். கனிவான சகோதரர்களே, இஸ்லாமியர்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் கிலாபத் என்று வரக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய பயமுள்ளவர்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள் தான் இருப்பார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை போல இதுக்கு மாற்றமான முஸ்லிம்களும் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பேர்ல அல்லாஹ்வை ஏமாற்றக்கூடியவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். இதுக்கு நேர்மாற்றமாக முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடைய ஆட்சியும் பயங்கரமாக இருந்திருக்கிறது. கிஸ்ரா நாட்டு மன்னனுக்கு, ஹிரக்கல் நாட்டு மன்னனுக்கு நபி அவர்கள் கடிதம் அனுப்பினது போல கிஸ்ரா நாட்டு மன்னனுக்கும் அனுப்பினார்கள். அதுல மின் முஹம்மத் ரசூலுல்லா இலா கிஸ்ரா, அவர் முஹம்மத் உடைய கடிதம் கிஸ்ராவுக்கு என்று அந்த வார்த்தையை மட்டும்தான் படித்தான் அந்த கிஸ்ரா நாட்டு மன்னன். கடிதத்தை கிழிச்சு வீசிவிட்டான். அவனுக்கு ஏன் என்னுடைய டூ முதலாவது வரணும், ஃப்ரம் பின்னால வரணும், அந்த ஒரே காரணத்துக்காக கடிதத்தை அப்படி கிழிச்சு வீசினான். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த கடிதத்தை எப்படி கிழித்தானோ அவனுடைய ஆட்சியையும் அல்லாஹ் அப்படித்தான் கிழிப்பான் சொன்னார்கள். இதுதான் நாம் படிக்க வேண்டிய பாடம். மேலான சோதர்களே, எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறதும் இல்லை, எல்லாத்தோட மோதுறதும் இல்லை. இந்த வார்த்தைகளை படிங்க மேலான சோதர்களே. நான் பல விஷயங்களை அடக்கிதான் பேசுவேன், அடக்கிதான் வாசிப்பேன். ஆனால் இதை வரலாறாக இருக்கும் தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. நான் இந்த மெம்பரில் ஏறும் வரைக்கும் நான் இன்றைக்கு என்ன பேசுவேன் என்று நினைத்து விட்டு வரவில்லை. நான் இந்த இடத்தில் தான் இந்த சூரத்தை நான் தெரிவு செய்தேன். நான் நினைக்கிறேன் இந்த காலத்துக்கும் இந்த நேரத்துக்கும் பொருத்தமான சூரத் என்று நான் கருதுகிறேன். குர்ஆனுடைய மிக சுருக்கமான சூரத். நபியவர்களுக்கு, நபியவர்களை பார்த்து காபிர் சொல்கிறான், ஆண் குழந்தை இல்லை என்று. அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன். நாடுபவர்களுக்கு பெண் குழந்தைய, நாடுபவர்களுக்கு ஆண் குழந்தைய, நாடுபவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் நாடுபவர்களுக்கு அல்லாஹ் மலடிகளாக ஆக்கி விடுகிறான். குர்ஆன் சொல்கிறது, யார் கொடுக்கக்கூடியவர்கள் குழந்தைய? மனிதனால கொடுக்க முடியுமா? டாக்டரால கொடுக்க முடியுமா? பர்த் கண்ட்ரோலால தடுக்க முடியுமா? மேலான சகோதரர்களே, டெஸ்ட் பேபியால குழந்தைய எடுக்க முடியுமா? அல்லாட நாட்டம் இல்லாமல் ஒன்றையும் நடக்க முடியாது. மனிதன் எதையும் செய்யலாம். நிச்சயமாக சயின்ஸுக்கு குர்ஆன் தடை விதிக்கவில்லை, ஆராய்ச்சிக்கு குர்ஆன் தடை விதிக்கவில்லை, வைத்தியத்துக்கு குர்ஆன் தடை விதிக்கவில்லை. சுருக்கமாக குர்ஆன் சொல்கிறது, குர்ஆனுடைய கருத்தை நபியவர்கள் சொல்கிறார்கள், எல்லா நோய்க்கும் மருந்துண்டு மௌத்தை தவிர. இந்த ஒரு ஹதீஸ் எல்லா நோய்களையும் வைத்தியம் செய்ய முடியும் என்ற ஒரு வைத்தியர்களுக்கு, புத்திசாலிகளுக்கு, சயின்டிஸ்டுகளுக்கு, வைத்தியத்துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கிறது. அல்லாஹ் வழிகளை வைத்திருக்கிறான். குழந்தை இல்லாட்டி கணவனுடைய இந்திரியத்தை, மனைவியுடைய இந்திரியத்தை எடுத்து டெஸ்ட் பேபிக்கு போறதுக்கு மக்கள் ஒன்றுதான் சொல்லுவோம், அல்லது ஆகும் என்று சொல்லுவோம். ஆனால் குழந்தையில ரூக ஊதுறவன் டாக்டர் அல்ல, இந்த சிஸ்டம் அல்ல, அது அல்லாதான். அல்லாதான் ஊதுகிறான். அந்த மலக்கு வருகிறார். அந்த நாலு மாதம் பூர்த்தியாகும் பொழுது இந்த ரூகை ஊதும் பொழுது, ஷக்கியும் சயீத், பாக்கியவானா இது துப்பாக்கியவானா, இது லுக்மான் அலைஹிஸ்ஸலாமா அல்லது இது ஃபிரௌனா, இது இறுதி நபியா அல்லது இது அபூஜஹலா, அங்குதான் ஊதப்படுகிறது. இவனுடைய முடிவு என்ன? ஃபிரௌன் சொல்கிறான், மூசா ஹாரூனுடைய ரப்பின் மீது ஈமான் கொண்டேன் என்று சொல்கிறான். கடைசி நேரத்தில் அவனுக்கு தென்பட்டது இந்த புரோஷனத்தையும் கொடுக்க போறதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ் நபியவர்களுக்கு சொன்ன ஒரு சின்ன சூராவை இன்று நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னார். இன்னா அஸைனாகல் கௌசர். அல்லாஹ் என்ன சொல்கிறான், எப்படி ஆறுதல் வார்த்தை சொல்கிறான், நபியே இன்னா நாம் உங்களுக்கு ஹவுதுல் கௌசரை தந்திருக்கிறோம். ஹவுதுல் கௌசர் என்று சொன்னா அது நாளை கியாமத்தில் இல்லையா கிடைக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், துன்யாவிலிருந்து ஆகரத்து வரைக்கும் உங்களுக்கு ஹைரே ஹைரே தான் தந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்கு நீங்க விளக்கம் எடுத்து படிச்சீங்க என்று சொன்னா, இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தமிழில் இருக்கிறத எடுத்து வாசிங்க மேலான சகோதரர்களே. தஃப்ஸீர்களை வாசிக்க வேண்டும். குர்ஆனை நாங்க, குர்ஆனுடன் நாங்க உட்கார்ந்து பேச வேண்டும். குர்ஆன் எங்களுடன் பேசுகிறது. அப்பதான் குர்ஆன் அமலா குலூபின் அக்வாலுஹா,
குரான் ஏன் குரானை நீங்க படிக்க மாட்டீங்க, குரானை ஏன் வாசிக்க மாட்டீங்க, தஃப்ஸீர்களை ஏன் நீங்க தெரிஞ்சு கொள்ள மாட்டீங்க, குரானுடைய விஷயங்களை ஏன் படிக்கிறீங்க, இல்ல உங்களோட உள்ளங்கள்ல கூடு போடப்பட்டிருக்கிறான் நல்லா கேட்கிறான். அப்பலா எந்த இப்படி கைப்ப குளிக்கத் அல்லாஹ் ஒட்டகத்தை எப்படி பயிற்சிக்கிறான், உங்களே படிப்பில் இருக்கிறதே உங்களை நீங்க படிச்சு பார்க்க கூடாதா, எப்படி படைத்திருக்கிறான் அல்லா, யாழ்லா நீ படைத்தது எப்படி அல்லா, இந்த கண்கள் இந்த கண்ணுடைய மௌத்து நேரத்துல இந்த கண்ணை கலட்டுங்க அதனுடைய அந்த கரீனாண்டு சொல்லக்கூடியத இதை கொடுங்க என்று மேலான சகோதரர்களே யாரும் சொல்லுவது கூடுமா கூடாதா, அது மார்க்க சட்டத்தில் உள்ளது. ஆனா அந்த கண்ணை அதனுடைய எந்த பகுதியை எடுக்கணுமோ அந்த பகுதியை எடுத்துதான் அந்த பணி கண் இல்லாதவனுக்கு அல்லது கண் பழுதானவனுக்கு அதுவும் நிரந்தரமாக பிறக்கும் பொழுதே அல்ல, அதுக்கு பிறகு அவனுக்கு வைத்திய துறையில் எது செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட உண்டுக்கு இதை கலட்டி தான் அதுக்கு போட முடியவே தவிர வேறொன்று ஆர்டிபிஷியலாக செஞ்சு போட முடியாதுங்கிறார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் படைத்த மனிதனுக்குள்ள கிட்னியையும் மனிதனுக்கு பார்ட்ஸையும் அதை மனிதர்கள் அது போன்ற ஒன்றை அது மிக கஷ்டப்பட்டு தான் மேலான சகோதரர்களே அதை சயின்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறது. இன்று இந்த கொலோனிங் சிஸ்டத்துக்கு ஒரு கொலோனிங் சிஸ்டத்தை மனிதனை போல ஒரு மனிதனை ஒரு மிருகத்தை போல ஒரு மிருகத்தை அதை வைத்து அதை தயாரிப்பதற்கும் உலகம் இன்று எவ்வளவு கஷ்டப்படுகிறது, எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாக்களை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நம்மிலே நமக்கு படிப்பினை வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய இரத்தத்தின் ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய இடத்துல கொடுக்கிறதுக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. குறிப்பாக இந்த நாட்டில் பௌத்தர்கள் அந்நியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாட்டில் ஹாஸ்பிட்டல்களுக்கு போகக்கூடிய முஸ்லிம்களுக்கு வைத்திய துறையில் இரத்தம் தேவைப்படுகிறது. தேவையான நேரத்தில் இரத்தம் எடுக்கக்கூடிய நாங்கள் இரத்தத்தை கொடுக்கிறதும் அனுமதிக்கப்பட்டோண்டாக இருக்கிறது. இது மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறது மேலான சகோதரர்களே. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவைப்படக்கூடிய நேரத்தில் இரத்தத்தை கொடுத்து உதவுவது அது நாங்கள் ஒரு ஃபத்வாவாக வெளியிட்டிருக்கிறோம். நாட்டில் பிளட் பேங்க் வந்து எங்கள்கிட்ட முறையிட்டது, முஸ்லிம்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய நேரத்தில் தாராளமாக இரத்தத்தை எடுத்துக்கொள்றாங்க, ஆனா கொடுக்க வரக்கூடிய நேரத்தில் எங்கள்கிட்ட மார்க்கத்தில் கூடாது என்று சொல்றாங்க. இது என்ன நியாயம் இருக்குது? அப்படி இல்ல மேலான சகோதரர்களே, கொடுக்கிறது எங்கட மார்க்கம் நாங்க சொன்னோம், எங்கட மார்க்கத்துல ஒரு படி முன்னேறி சொல்கிறது. இதை நாங்க விக்க மாட்டோம், ரத்தத்தை யாருக்கும் விக்க மாட்டோம், இதை தர்மமாக கூட கொடுக்க மாட்டோம், இதை நாங்க அவருக்கு சந்தோஷமாக கொடுப்போம். தர்மமாக இருக்கக்கூடியதும் ஒரு ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஹலால் என்பது சாப்பாட்டுல மட்டுமல்ல, ஒவ்வொரு அசைவிலையும் ஹலால் ஹராம் இருக்கிறது மேலான சகோதரர்களே. இரத்தத்தை கூட ஒரு மனிதன் தர்மமாக கொடுக்கிறதை ஒரு பண்டிய தர்மமாக கொடுக்கணுமா, ஒரு நாய தர்மமாக கொடுக்கணுமா, தர்மமாக ஒரு கிஃப்டாக கொடுக்கிறது என்பது அது ஒரு அனுமதிக்கப்பட்டோண்டாக இருக்கணும். அதனால இமாம் ஷாபி ரஹ்மல்லா சொல்றாங்க, வேட்டையாடுவதற்கும் இன்னும் இன்னும் ஒரு மனிதனுடைய காவலுக்கும் அங்கே நாய் தேவைப்பட்டா பணம் கொடுத்தல்ல வாங்க வேண்டும், ஒவ்வொருவரும் அவர்கள் அவர் சந்தோஷமாக மற்றவருக்கு கொடுக்க வேண்டும். இது அனுமதிக்கப்பட்டதல்ல என்ற காரணத்தினால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கனிமான சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய வாழ்க்கையில மனிதனுக்கு படிப்பினைக்குரிய ஏராளமான இடங்களை வைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத் இறங்கியது துனியாவிலிருந்து கியாமத்தினால் ஹவுதுல் கௌசர் வரைக்கும் கைரூன் கதீரூன் ஏராளமான கயிர்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனையும் அப்படிப்பட்டது. அல்லாஹ் கொடுத்த நியமத்து அம்மா பிநியமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் நபியே அலம் யஸ்ரிக்கி யதீமன் ஃஆவா வவஜதக பாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃஅக்னா மல் யதீம் அம்மா ஸாயில ஃபலா தன்ஃ அம்மா பிநியமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சோதனை தந்தான், யதீமாக்கினான், அல்லாஹ் உங்களை கஷ்டத்தில் ஆக்கினான், அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் என்னென்று தெரியாத நிலைமை ஏற்படுத்தி வைத்தான். ஆனால் அதே அல்லாஹ் உங்களுக்கு யதீம்ல இருந்து உங்களை பராமரிக்க கூடியவர்களை உருவாக்கினான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை ஏற்படுத்தினான். அதனால நீங்க அல்லாஹ் செய்த நலவுகளை படித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் ரெண்டை வைத்திருக்கிறான், அல்லாஹ் சில நேரம் சோதிப்பான், சில நேரம் அதுக்கு பகரமாக அல்லாஹ் நியமத்துகளை தருவான். சோதிக்கக்கூடிய நேரத்தில் பொறுமை உள்ளவர்களாக, அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக, ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹர், அல்லாஹ்வுக்காக தொழுங்கள், அந்த ரப்புக்காக தொழுங்கள், அந்த ரப்பிடத்தில் மன்றாடுங்கள். அல் ஜூ அல் ஜூ யா அபா ஹுரைரா, யா ரசூலல்லாஹ் லிம துஸல்லி ஜாலிசன், ஏன் யா ரசூலல்லாஹ் நீங்க உட்கார்ந்து தொழுறீங்க, கடுமையான பசியாக இருக்குது அபூ ஹுரைரா. யா அபா ஹுரைரா, நபியவர்கள் உட்கார்ந்து தொழுறீங்களே ஏன் என்று கேட்டார்கள். அபூ ஹுரைரா சொன்னார்கள், பசியாக இருக்குது, நின்று கொள்ள முடியல, பசி தந்த அல்லாஹ் அந்த அல்லாஹ் கிட்ட பசியை போக்குறதுக்கு நான் அல்லாஹ் கிட்ட உட்கார்ந்து தொழுது கேட்கிறேன்னு சொன்னார்கள். கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில், சிரமம் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இடத்துல மன்றாட வேண்டும். மேலான சகோதரர்களே, இதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நபி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள் பொழுது நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள். கிஸ்ரா நாட்டு மன்னனுக்கு கடிதம் போனது, கடிதத்தை கிழித்து வீசினான், நபி அவர்கள் சொன்ன வார்த்தை அவனுக்கு பலித்தது, அவனுடைய ஆட்சியை அல்லாஹ் சின்னா பின்னும் படித்து விட்டான். அவனுடைய மகன் அவனுடைய சாட்சியை தவறான முறையில் நடத்த உட்பட்ட பொழுது சாட்சி விஷத்தை கலந்து பெட்ரூம்ல வச்ச, அந்த விஷத்தை சாப்பிட்ட அவன் தற்கொலை செய்து கொண்ட சாட்சி இருந்துவிட்ட தகப்பன் எல்லோரையும் கொண்டு அந்த ஆட்சியை அல்லாஹ் கவிக்க வைத்து அல்லாஹ் முடிவையும் நாசமாக்கினான். நபியுடைய தீனை அவமதிக்கக்கூடிய யாரும் உலகத்தில் இதுதான் அனுபவித்து ஆகுவார்கள். இது நாட்கள் கைமாறி கொடுக்கிறோம், நாட்கள் கைமாறி கொடுக்கிறோம். மேலான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி படிப்பினைக்குரிய நிகழ்வுகளை அல்லாஹ் எங்களோட கண் முன்னுக்கே காட்டுகிறான். எங்கிருந்தார் அந்த முஷர்ரப், எப்படி இருந்தார் அவர் பதவிக்கு வந்தார், இலங்கையில் இருந்துதான் அவர் போனார் என்று நினைக்கிறேன். நவாஸ் ஷெரீப் வந்து அவர் அப்படி தப்புள் பண்ண பார்த்தார். நவாஸ் ஷெரீப் வந்து இறங்கும் பொழுது முஷர்ரப் ஆட்சியை கைப்பற்றினார். நவாஸ் ஷெரீஃபை மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அவரை இருக்கினார், அவர் நாடு கடத்தப்பட்டார். முஷர்ரப் ஆட்சியை கைப்பற்றினார், முஷர்ரப்புடைய ஆட்சி நீந்தது, செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அட்டகாசம் எல்லாம் செய்தார். லால் மஸ்ஜித் என்ற அந்த மஸ்ஜித் இஸ்லாமாபாத்ல அவர் செய்த அட்டகாசம் பயங்கரமானது. 700 மாணவர்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், அவர்கள் பம்கள் போடப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். ஆட்சியில் மமதையுடன் ஆட்சியுடன் இருந்தார். அதற்கு பிறகு அவருக்கும் ஒரு வீழ்ச்சி வந்தது, நாடை விட்டு ஓடினார், கை மாறியது. வெளிநாட்டில் ஓடி போய் இருந்தவர் திரும்ப ஆட்சிக்கு வந்தார். இப்பொழுது அவருக்கு தெரியும் எந்த இஃப்திகார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆக இருக்கிறாரோ அவர்தான் நீக்கம் செய்தார் முஷர்ரப். அவர் திரும்ப பதவிக்கு வந்தார் சீஃப் ஜஸ்டிஸாக. இப்பொழுது அவர் பதவியில் இருக்கும் பொழுது கண்கள் மூடப்படும், இதை நல்ல நினைவைத்துக்கோங்க, கண்கள் மூடப்படும். கண் நல்ல பார்க்கறது போலதான் தெரியும், அல்லாஹ் கண்களை மூடி விடுவார். அவர் என்னத்துக்கு வந்தார், எலெக்ஷன் கேட்க வந்தாரா? ஊரே சொல்லிக் கொண்டிருக்கிறது, கோர்ட் சொல்லுது, நீ குற்றவாளி, நீதான் கொலைக்கு காரணம் என்று சொல்கிறது. அவர் எப்படி நாட்டுக்குள்ள வருகிறார், என்ன தைரியம் அவருக்கு வாரத்துக்கு, அல்லாஹ் தான் இதை செய்கிறான், அல்லாஹ் தான் செய்கிறான். அல்லாஹ் கண்ணை மூட வைத்து, கண்ணிருந்து மூட வைத்து நாட்டுக்கு வந்து இப்ப உள்ள போடப்பட்டிருக்கிறார். இதுதான் உலகம், இதுதான் குர்ஆன் சொல்கிறது, தில்கல் அய்யாமுனுதாவிலுஹா பைனன்னாஸ், இது நாட்கள் கைமாறி கொடுக்கிறோம், கைமாறி கொடுக்கிறோம். பத்ர்ல சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள், உஹதுல சஹாபாக்கள் ஷஹீதானார்கள், 70 பேர் ஷஹீதானார்கள். காரணம் என்ன? காரணம் வழிபடாதது, காரணம் ஒரு முறையாக நடக்காதது. இந்த நாட்டு மக்களுக்கு, உலக நாட்டு மக்களுக்கு சொல்லும் ஒரு தூது, வழிபடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நினைத்தவரெல்லாம் தலைவராக, நினைத்தவரெல்லாம் பதவி மோகத்தில், நினைத்தவர்கள் எல்லாம் நான் நான் என்ற மமதையில, எல்லாரும் ஆட்சி செய்ய பார்த்தால், எல்லாரும் காரியம் செய்ய பார்த்தால் முடிவு பயங்கரமாக வந்து முடியும் என்பதுதான் உகதுடைய யுத்தம் நமக்கு படிப்பினையாக தருகிறது. மின்கும் மையுரீது துன்யா உங்கள ரெண்டு கூட்டமாக பிரிச்சுட்டீங்க. ஒரு சாரார் ஆகரத்த நாடுனீங்க, ஒரு சாரார் துனியாவை நாடுனீங்க. அல்லாஹ் உங்கள சோதனை ஏற்படுத்தினால் நீங்க சஹாபாக்களாக இருந்தும் 70 பேர் ஷஹீதாகிவிட்டீங்க. ரசல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஏற்பட்ட மிக கவலையான நாட்களில் ஒரு நாள் தான் அந்த ஹம்சாவுடைய அந்த ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை பார்ப்பதே நபியவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது. அனே முகாரியுடைய கிதாபுல் ஜனாசாவுடைய பாடத்தில் ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. சஹி முஸ்லிமிலும் இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். 7 வருஷத்துக்கு பிறகு நபியவர்கள் அந்த ஞாபகம் வந்து துவா செய்து திரும்ப அழுதார்கள், பயங்கரமாக அழுதார்கள். ஹம்சாவும் நபியும் சுவேபியா என்ற அபூ லஹபினால் உரிமையிடப்பட்ட அந்த அடிமை பெண்ணிடத்தில் பால் குடித்தவர்கள். வயதுல சாச்சாவாக இருந்தாலும் 2 வயது வித்தியாசம் ஹதரத் ஹம்சாவுக்கும் நபிக்கும். ஹம்சா யாரிடத்துல பால் குடித்தார்களோ அதே வளர்ப்பு தாயிடத்துல நபி அவர்களும் பால் குடித்தார்கள். சாச்சாவும் மகனும் தான், அதே நேரத்தில் பால் குடி சகோதரர்களும் தான். நபியும் அந்த உறவும் அந்த பாசமும் துடித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். அந்த காட்சி எப்படி இருந்தது? ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அவர்களுடைய ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் ஜனாசாவுடைய பாடத்தில் பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் அடிக்கடி இதை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், வாழ்க்கையில படிப்பினையாக இருக்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் ஒரு நாள் அழுதார். ஏன் அழுகிறீங்க என்று கேட்டா, அவருக்கு வசதி, அவருக்கு பணம், அவருக்கு ஆட்சி, அவருக்கு எல்லாம் நல்லா இருக்குது. அந்த நேரத்தில் அழுகிறார். கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? நான் ஏன் அழுகிறேன்னு தெரியுமா? எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்து விட்டது. என்ன சம்பவம்? உஹதுடைய சம்பவம். என்ன அந்த சம்பவம்? இல்ல, என்ன நெருங்கிய நண்பர்கள் 2 பேர், ஒன்று ஹம்சா, ஒன்று முஸ்அப் இப்னு உமைர். இது 2 பேரும் எனக்கு மிக நெருக்கமானவர்கள். ஹம்சா உங்களுக்கு தெரியும் நபியுடைய உறவு, முஸ்அப் இப்னு உமைர் உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 200 திர்ஹம் அந்த காலத்துல பொறுமதியான ஆடையை ஒவ்வொரு நாளைக்கும் சேஞ்ச் பண்ணுவார். ஆனால் அவருடைய ஜனாசாவை வச்சிருக்குது, அதுக்கு கஃன் புடவை இல்லாம இருக்குது. ஒரு சின்ன புடவை தான் இருக்குது. தலையை மூடினா கால் விளங்குது, காலை மூடினா தலை விளங்குது. இது நபியுடைய சாச்சா, நபியுடைய நெருங்கிய சஹாபி. இந்த 2 பேருடைய ஹாலத்துப்பியாக இருக்குது என்று அதை அது ஒரு இழிவல்ல. சில நேரம் அப்படியும் நடக்கும், சில நேரம் ஜனாதாக்கள் அப்படியும் எடுக்கப்படும். ஆனா அல்லாட பார்வையில இவர்கள் திருப்தி உள்ளவர்களாக ஆகிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, நாம் ஓதுவோம் குர்ஆனை, நாம் ஓதுவோம் சூரத்துல் கௌதரை. அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுக்கு நாம் ஏராளமான கயிர்களை தந்திருக்கிறோம், நீங்க அல்லாவுக்காக தொழுங்கள், குர்பானை கொடுங்கள், தர்மம் செய்யுங்கள், நல்ல விஷயங்களில் ஈடுபடுங்கள். உங்களை இழிவுபடுத்திய, உங்களை குறை சொன்ன ஆசிப் நுவாயில், இன்றைக்கு யாருக்கும் தெரியாத அவருடைய பெயர், அவன்தான் கேவலமானவன், அவன்தான் இழிவானவன், அவன்தான் தாழ்ந்தவன், அவன்தான் குறையுள்ளவன், நீங்கள் அல்ல. உங்களை நாம் உயர்த்திருக்கிறோம். உலகத்தில் வாழக்கூடிய 700 கோடி மக்களில் 4 ஒரு பகுதியை உங்களுடைய உம்மத்தாக, உம்மத்துல் தாவத் இஜாபாவாக ஏற்றுக்கொண்ட உம்மத்தாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். அன்றைக்கு உங்களுக்கு அந்த இறுதி நாள், அவங்களுடைய கடைசி நாள், நீங்க வீட்டில இருந்து திரைகளை நகர்த்தி மதீனா முனவ்வராவுடைய உங்களுடைய வீட்டில் நீங்கள் அந்த திரையை அப்புறப்படுத்திய நேரத்தில் அல்லாஹு அக்பர் நபி அவர்கள் பார்க்கிறார்கள். அங்கு சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தொழுகையை நடத்துகிறார்கள். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது ஹஜ்ஜத்துல் வதாக்கு பிறகு நபி அவர்கள் அந்த காட்சியை பார்த்து பட்ட சந்தோஷம் அல்லாஹு அக்பர். அதுக்கு பிறகு ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களுடைய மடியில், அவர்களுடைய நெஞ்சில் சாய்ந்த நிலைமையில் நபியுடைய ரூஹ் பிரியும் அந்த காட்சியை அல்லாஹு அக்பர் சஹீஹ் புகாரி பதிவு செய்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வரலாறில் ஏராளமான சோதனைகளை முன்னோக்கி தான் ஆக போகிறோம். அந்த சோதனையான நேரத்தில் இஸ்லாம் காட்டிய வழிமுறையை இந்த சூரா சிறுபான்மை மக்களுக்கு இறங்கிய சூரா. இந்த சூராவுடைய சபபுல் நுசூல் இறங்கிய காரணத்தை கேட்டீங்க என்று சொன்னா நான் சொன்னதுதான். ஆனா இதனுடைய படிப்பினைய, இதனுடைய பின்னணிய, இதனுடைய வரலாறு, இதனுடைய இதனால் எனக்கு கிடைக்கும் பாடத்தை படிச்சோம்னா நான் சொன்னதை விட பல மணி நேரம் சொல்ல வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இதை கொண்டு பாடம் எடுப்போம், இதை கொண்டு படிப்பினை எடுப்போம். சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய நல்ல அஹ்லாக்கு, நல்ல பண்பை நாம் பெரும்பான்மை சமூகத்துக்கு காட்ட வேண்டிய ஒரு உண்மையான காலம் வந்திருக்கிறது. சோதனைகள் இருக்கும், ஆனால் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் நினைச்ச மூப்புக்கு ஆட முடியாது. இது கைமாறி வரும் என்பதை யாரும் மறக்க கூடாது. எந்த நாளும் ஒரு கையில இருக்கும் என்பதும் அல்ல. நிதானமாக நடந்து கொண்டால் அல்லாஹ் இன்னும் உயர்த்துவான். நிதானம் தவறி நடந்தால் அல்லாஹ் குடிப்பான். குடிக்கக்கூடிய நேரம் யாருக்கும் தப்பிக்கொள்ள முடியாது என்பதை மிக உறுதியாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிறுபான்மையாக வாழக்கூடியவர்களுக்கென்றே இஸ்லாம் சில சட்டங்களை வகுத்திருக்கிறது. அதை தான் ஜம்மியத்துல் உலமா உலமாக்கள் தான் சிந்தித்து மக்களுக்கு வழிநடத்துகிறார்கள். தன்னிச்சையாக அல்ல, சுய சிந்தனையாக அல்ல. எந்த ஒரு விஷயமும் வழிநடத்தப்படக்கூடிய நேரத்தில் உலமாக்களுடைய சிந்தனை நாட்டுடைய மக்களுக்கும் இந்த உலகத்துடைய முஸ்லிம்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனநிச்சையின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய போனால் அதனுடைய பின்விளைவுகள் விபரீதங்கள் பயங்கரமாக இருக்கும் என்பதையும் ஒவ்வொருவரும் மறந்துவிடக் கூடாது. மேலான சகோதரர்களே, நிதானம் இழக்கும் பொழுது அங்கு விபரீதங்கள் பயங்கரமாக வரும். சஹீஹ் புகாரியுடைய அந்த ஹதீஸையும் ரெண்டு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். ஒன்று, காபத்துல்லாவை கட்டி எழுப்பிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்துக்கு முன்பு கட்டி எழுப்பிய காபத்துல்லா பனா பைத ரப்புல் பைத் அஷரன் ஃபஹுல் உமு மலாயிகத்துல்லாஹில் கிராமு வ ஆதமு ஷீஷும் வ இத்ரீஸும் ثم அமாலிகு குஸையும் வ குரைஷும் قبل ஹாதின் ஜுர்ஹமு அப்துல்லாஹ் இப்னு சுபைரின் பனா கதா பினா உல் ஹஜ்ஜாஜ் ஃபஹாதா முதம்மிமு. இது நீண்டொரு பைத்துண்டு. அதுல யாரெல்லாம் காபத்துல்லாவை கட்டினார்கள் என்று வந்திருக்கிறது. கடைசியில் சுபைர் ரலியல்லாஹு அவர்களும் அதை கட்டினார்கள். அதுக்கு முதல் குரைஷும் கட்டினார்கள், ஜுர்ஹமும் கட்டினார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் கட்டினார்கள். பலரும் அதனுடைய புனர்தாவனம் செய்தார்கள். ஆனால் மேலான சகோதரர்களே, ரெண்டு கதவு இருந்தது, இப்போ ஒரு கதவு தான் இருக்குது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபும் காபத்துல்லாவை உடைச்சி அவனும் கட்டினான். இறுதியாக பினா உல் ஹஜ்ஜாஜ் ஃபஹாதா முத்தம்மிமு. அதுக்கு பிறகு யாரும் அதுல கை வைக்கல. என்ன சொல்றேன்னா, ரெண்டு கதவு இருந்தது. நபி அவங்க சொன்னாங்க, நானும் ரெண்டு கதவை வைக்க பாக்குறேன், ஆனா நான் காபத்துல்லாவை உடைச்சி இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஏன் இஷ்டப்படி ரெண்டு கதவு உள்ளதாக மாத்தினா நாட்டுல குழப்பம் வரும், மக்கள் குழம்பிடுவாங்க, அதனால நான் இதை விட்டுறேன். சில காரியம் விட வேண்டும். எதற்கு குழப்பம் வராம இருக்கிறது? சில விஷயங்களை பேசணும், சில விஷயங்களை பேசக்கூடாது. ஏன் குழப்பம் வராம இருக்கிறதுக்கு? கனிவானவர்களே, தஜ்ஜால் வரப்போகிறார், ஃபிரௌன் முடிச்சிட்டான், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், உலகம் அவை அதனுடைய காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறது. தஜ்ஜால் வருவான், ஒரு முஸ்லிமை ரெண்டாக வெட்டுவான், நடுவில் நடந்து போவான். அப்பொழுது அந்த தஜ்ஜாலை திரும்ப, அந்த முஸ்லிமை திரும்ப உயிர் பெற செய்வான் தஜ்ஜால். அந்த தஜ்ஜால் அந்த முஸ்லிமை பார்த்து கேட்பானாம், திரும்ப பாத்தியா, உன்னை ரெண்டாக வெட்டிட்டே உன்னை உயிர் தந்து என்னை ஏற்றுக்கொள்றியா என்று கேட்பான். அந்த நேரம் அந்த முஸ்லிம் சொல்லுவாராம், ஏண்ட மனம் உறுதியாக இருந்து நீதான் தஜ்ஜால் என்று. அதுக்கு பிறகு அவனுக்குள்ள சக்திய அல்லாஹ் பறிக்க ஆரம்பிச்சான். இது துன்யா, இந்த துன்யாவை நாங்க வாழணும். இதுல பலவிதமான சோதனைகள் வரும். உலமாக்கள், முக்கியஸ்தர்கள் எடுக்கும் தீர்மானங்கள், வழிகாட்டல்களை கண்ணியமாக மதித்து ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். அல்லாஹோட நெருக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹிடத்துல மன்றாட வேண்டும். எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும். தௌபா இஸ்திக்ஃபாரோட இருப்பணும். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்க வேண்டும். அந்நியர்களோட நல்ல கலாச்சாரத்துடன் ஜெமித்துலமா வெளியிட்டிருக்கும் சக ஜீவனைய, சக வாழ்வு, கோ எக்ஸிஸ்டன்ஸ், இந்த மூணு பாஷையிலையும் நாங்க இதை வெளியிட்டிருக்கிறோம். அதை பப்ளிஷ் பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. முஸ்லிம்கள் காபிர்களோடு எப்படி நடக்கணும் உண்டு. அடுத்து வரக்கூடிய யாரும் இந்த குத்பாவை ஓத வேண்டும் என்றும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அதுக்கு வரக்கூடியவருக்கு அதனுடைய ஆவணத்தை கொடுத்து இந்த மக்களுக்கு அதனுடைய தெளிவையும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜும்மாவுக்கு பிறகு நான் ஒரு 10 நிமிஷம் முடிந்தால் பேசுவேன். இருந்துவிட்டு போகும்படி வேண்டுகொள்கிறேன். வாஹன் தாவா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குறை குற்றைகளை மன்னிப்பாயாக, உண்மையாக மூமின்களாக வாழ செய்வாயாக. எங்களுடைய அல்லாஹ் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், மறைமுகமான உதவியை செய்வாயாக. வாஹன் தாவா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.